ஓபரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பிப்ரவரி மாதம் 7 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளர்வு ஒன்று முதலில் இடம் வருவது இன்றைய திருக்குறள் திருக்குளை திருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் கேள்வி என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. கட்டிலன் ஆயினும் கேட்க அவதொருவர்க்கு ஒற்கத்தில் ஊற்றான் துணை. கட்டிலன் ஆயினும் கேட்க அவதொருவர்க்கு ஒற்கத்தின் ஊற்றான் துணை. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். நூல்களை கற்காவிட்டாலும் கட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலைப் போல துணையாக அமையும் என மூக்க விளக்கம் தந்திருக்கின்றார். கற்கும் நெறியில் நின்று கற்று பெறுவதே கல்வி அறிவு. கற்றா சொல்ல செவிப்புலனால் கேட்டறிந்து கொள்வதே கேள்வி அறிவு. கற்றலுக்கான வாய்ப்பு கிடைக்காத போது கேட்க என கூறி கேள்வி அறிவை பெருமாறு உணர்வூட்டுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. கேட்டல் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் அறிவு கல்வி அறிவு இல்லாதவர்களும் கற்காத நிலையில் ஏற்பட்ட இழப்பினை ஈடு செய்யும் வழிமுறையாகும். கற்றறிந்தோர் கூட கேள்வியினால் தாம் கற்றறியாத விடயங்களை அறிந்து கொள்வதும் மற்றொரு அனுபவங்களை கேட்டறிவதும் தமது முன்னே அறிவினை புதுப்பித்துக் கொள்வதும் இயலும். உடல் தளர்ச்சி உடையவருக்கு ஊன்றுகோல் துணை போல மனச்சோறு விட்டவருக்கு கேள்வி அறிவு தாங்கும் துணையாக அமையும். உடல் உள ரீதியாக ஏற்படக்கூடிய தளர்ச்சியை தாங்கும் வலிமையை கேள்வி ஞானம் வழங்கும். கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவினாலும் தலைப்படுவர் என நாலடியாறு பாடலொன்று கூறப்படுகின்றது. கற்பதனால் மட்டுமன்றி கேள்வி ஞானத்தின் மூலமான அறிவு தேடலின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகின்றது. கற்றலிலும் கேட்டலே நன்று என்னும் கூற்று தெளிவாகின்றது. கற்றலன் ஆயினும் கேட்க அவதொருவர்க்கு ஒற்கத்தின் ஊட்டான் துணை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம் தென்னிந்திய திரைப்படத்துறையிலே மறக்க முடியாத நகைச்சுவை நடிகர்களுள் மிகவும் சிறப்பான நடிகராக வலம் வந்தவர்தான் நடிகர் நாகேஷ் அவர்கள். அவருடைய நினைவு தினம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு உங்களை வான் அலைகளினூடாக வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
ஒரு நடிகருக்கு வசன உச்சரிப்பு மிக அவசியம். அதைவிட முக பாவனைகள் உடல் மொழி போன்றவை மிக மிக அவசியம். வசனம் பேசி முகத்தில் உணர்ச்சியை காட்டி உடல் மொழியிலும் அந்த உணர்வுகளை நமக்கு கடத்துகிற நடிகர்கள் மகா கலைஞர்கள். அப்படியான உன்னத கலைஞர்தான் நடிகர் நாகேஷ். தமிழ் சினிமா ரசிகர்களால் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட நடிகர் நாகேஷின் முழு பெயர் நாகேஸ்வரன் ராவ். தமிழ்நாடு தாராபுரம் பகுதியில் பிறந்தவர். தந்தையார் கிருஷ்ண ராவ் கர்நாடகாவில் உள்ள ஆர்சிக்கரை என்ற ஊரில் ரயில்வே நிலைய அதிகாரியாக பணியாற்றி வந்தார். தனது 10 வகுப்பை படித்து முடித்துவிட்டு கலை கல்லூரியில் படிக்க தொடங்கினார் நாகேஷ். பின்னர் சிறியதொரு வேலை பார்த்து கொண்டே நாடகத்தில் நடித்தபடியே சினிமாவில் வாய்ப்பு தேடுதல் என தொடர்ந்த முயற்சிகளின் போது பட்ட அவமானங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனாலும் நாடகத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று என வாய்ப்புகள் வந்தன. 1952 ரெஜினா ராவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் நாகேஷ். சினிமா தேவதை நாகேஷை இருகரம் கொண்டு வரவேற்றால் படங்கள் அமோகமாக வர தொடங்கின. நாகேஷின் நடிப்பு திறனை கண்டு வியந்த கே பாலச்சந்தர் இயக்குனர் அவர்கள் தன் நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் அவரை நன்றாக பயன்படுத்தினார். பாலச்சந்தரின் முதல் திரைப்படமான நீர்க்குமிழி படத்தில் நாகேஷை கதாநாயகனாக நடிக்க வைத்தார். படத்தில் நாகேஷின் நடிப்பை கண்டு திரை உலகமே வியந்து மிரண்டது. இதைத் தொடர்ந்து பாலச்சந்தர் தன் படங்களில் விதம் விதமான பாத்திரங்களை நாகேஷுக்கு கொடுத்தார். சிறு வயது முதல் நடிப்பில் ஆர்வம் கொண்ட நாகேஷ் 1959 திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். தாமரை குளம் என்கின்ற திரைப்படத்தில் நடிக்க துவங்கினார். அதன் பின் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து உயர்ந்தவர்தான் நாகேஷ். நீர்க்குமிழி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை, தொகுப்பார் சிலரதை சுவைத்ததில்லை, தொடங்குவார் சிலரை முடிப்பதில்லை, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. அந்த காலத்தில் ஏவிஎம் படமாக இருந்தாலும் சரி, தேவர் பிலிம்ஸ் படமாக இருந்தாலும் சரி, ஏ பி நாகராயனோ பி ஆர் பந்துலுவோ படம் எடுத்தாலும் நாகேஷின் ஒப்பந்தத்தை முதலில் வாங்கிவிட்டுத்தான் பிற நடிகர்களை அணுகுவார்கள். தில்லானா மோகன் அம்மாள் படத்தில் வைத்தி எனும் பாத்திரமும், திருவிளையாடல் படத்தில் தருமி பாத்திரமும், சர்வசுந்தரம் படத்தில் சுந்தரம் பாத்திரமும், காதலிக்க நேரமில்லையில் ஓஹோ புரொடக்ஷன் செல்லப்பாவும் நாகேஷின் நடிப்புக்கும் உடல் மொழிக்கும் புகழ் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த படங்களின் அமோக வெற்றிக்கும் வழிவகுத்தது என்பது உண்மையாகும். பிலிம்பியா வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகளை வென்ற நடிகர் நாகேஷ் அவர்கள் 2009 ஜனவரி 31 அன்று தனது 76 வயதில் இவ்வுலக வாழ்வை இந்தார். நன்றி.
ஆடி அடங்கும் வாழ்க்கையடால் ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம், மரணம் என்பதே முடிவுரையாம், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான், தீமைகள் செய்பவன் அழுகின்றான், இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. பகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை. வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை. பகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை. வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை. தொகுப்பார் சிலரதை சுவைப்பதில்லை. தொகுப்பார் சிலரதை சுவைப்பதில்லை. தொடங்குவார் சிலரதை முடிப்பதில்லை.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற பிப்ரவரி மாதம் 14 தேதி சனிக்கிழமை 2026 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்து விடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய பிப்ரவரி மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற பிப்ரவரி மாதம் 14 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மீண்டும் வருகின்ற 15 தேதி பிப்ரவரி மாதம் 2026 அன்று மீண்டும் ஆரம்பமாகின்றது. இந்த ஆண்டுக்கான பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி இலக்கங்கள் திருமதி உமா ஜோர்ஜ் 0211344304 அல்லது தர்சி 0219323176. மேலதிக தகவல்களுக்கு இந்த அலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினுடைய சமூக அறிவித்தல் ஒன்று. மாணவர்களிடையே தமிழ் கற்றலை ஊக்குவித்தல், மாணவர்களின் புலன் வழி கற்றலை குறிப்பாக கேட்டல் பேசுதல் வாசித்தல் ஆற்றலை மேம்படுத்தவும், மாணவர்கள் தமிழை இலகுவாக கற்கவும், மேலும் தேர்வுகளில் பங்கெடுக்க ஏதுவாகவும் நியூசிலாந்து தேர்வு சபையினால் தமிழ் கல்வி பூங்காவின் அனுசரணையுடன் இடம்பெறும் பயிற்சி பட்டறை ஒன்று இடம்பெற இருக்கின்றது. இதற்கான காலம் 1 மார்ச் மாதம் 2026 இடம் ஸ்காட் ஹால் ரேஞ்ச் வியூ ரோட், அதாவது தமிழ் கல்வி பூங்கா மண்டபம், காலை 9 தொடக்கம் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த பயிற்சி பட்டறையிலே பங்கு பெற விரும்பும் சிறார்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை வருகின்ற 22 பிப்ரவரி மாதம் 2026 முன்பாக பதிவு செய்து கொள்ளவும். தொடர்புகளுக்கு கௌரி சங்கர் 0276611886 அல்லது தர்சி 0219332176 அல்லது திருமதி உமா ஜோஷ் 0211344304 ஆகிய அலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. ஸ்ரீ ஈரோடு பாலாஜி பகவதருடைய உபன்யாசம் தமிழிலே இடம்பெற இருக்கின்றது. 13 தேதி பிப்ரவரி மாதம் 2026 மற்றும் 14 தேதி பிப்ரவரி 26 ஆகிய இரு தினங்களிலே இந்த சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற இருக்கின்றது. 13 தேதி சொற்பொழிவானது நாராயணீசம் என்ற தலைப்பிலும், 14 தேதி சொற்பொழிவானது குளோரி ஆஃப் நாம சங்கீர்த்தனம் என்ற சிறப்பு தலைப்பிலுமே இடம்பெற இருக்கின்றது. இந்த இரு தினங்களிலும் இடம்பெற இருக்கின்ற சிறப்பு சொற்பொழிவுகள் மாலை 7 முதல் இடம்பெற இருக்கின்றது. இடம் மவுண்ட் ஈடன் போர் ஞாபகார்த்த மண்டபம். இலக்கம் 489 டொமினியன் ரோட், ஓக்லண்ட் 1024 இந்த இடத்திலே சிறப்பு சொற்பொழிவுகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த சொற்பொழிவுகளின் முடிவிலே அனைவருக்கும் மகா பிரசாதம் வழங்கப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மேலதிக தகவல்களுக்கு ஸ்ரீ கல்யாண் அலைபேசி இலக்கம் 0219268555 அல்லது ஸ்ரீமதி அஸ்வினி அலைபேசி இலக்கம் 0211031168888 அல்லது ஸ்ரீ கேசவன் அலைபேசி இலக்கம் 0211745542 ஆகிய அலைபேசி இலக்கங்களிலே தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர்தான் சூழி ராஜன் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி என்ற வகையிலே அந்த மகா கலைஞன் புகழ் பாடுவதற்காக வான் அலைகளினூடாக நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து சிறப்பிப்பவர் திருமதி சங்கீதா லிங்கேஷன் அவர்கள்.
வணக்கம். மகா கலைஞர் சுருளிராஜன் அவரின் பிறந்த தினம் கடந்த ஜனவரி 14/1/2026. தமிழ் சினிமாவில் தன் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் சரித்திரம் படைத்தவர். தன் கரகர குரலாலும் நளினமான உடல் மொழி அசைவினாலும் எண்ணற்ற ரசிகர்களை கொண்டவர். ஒரு வருடத்தில் 50 படங்கள் நடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் மறைந்த நகைச்சுவை நடிகர் கலைமாமணி சுருளிராஜன் அவர்கள். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பெரிய குடும்பத்தில் பிறந்த இவர் படிப்பு ஏறாததால் ஒரு ஒர்க் ஷாப்பில் சிறு சிறு வேலைகள் செய்து வந்தார். நடிப்பின் மீது ஆர்வம் காரணமாக 1959 சென்னை வந்த அவர் ஓ.ஏ.கே. தேவர், டி.என். பாலு இவர்களுடன் இணைந்தார். 1962 கலைஞர் கருணாநிதியின் காகிதப்பூ என்ற நாடகத்தில் வித்தியாசமாக நடித்த இவரை கண்ட தயாரிப்பாளர் ஜோசப் தலியத் ஜெய்சங்கரை அறிமுகப்படுத்திய இரவும் பகலும் படத்தில் சுருளிக்கு வாய்ப்பளித்தார். இதுதான் இவரது முதல் படம். இதைத் தொடர்ந்து காதல் படுத்தும் பாடு படத்திலும் சிறப்பான நகைச்சுவை நடிப்பை வெளிப்படுத்தினார். அதன் பின் சுருளிராஜன் சகாப்தம் தான். 1965 பின் ஏறத்தாழ 675 படங்கள். ஒரு கட்டத்தில் வருடத்திற்கு 50 படங்கள் என்று எகிறியது. இயக்குனர் ஏ.பி. நாகராஜனுக்கு இவரை பிடித்து போக தன்னுடைய படங்களில் பெரும்பாலும் பயன்படுத்திக் கொண்டார். திருவருட் செல்வர், திருமலை தின்குமரி போன்றவை இவருடைய இயக்கத்தில் சுருளி நடித்தவை. 1970 வெளிவந்த திருமலை தென்குமரி, ஆதிபராசக்தி படங்களில் மீனவர்களின் குப்பத்து பாஷை பேசி ரசிகர்களின் பாராட்டை பெற்றார். 1970 புகழின் உச்சியில் இருந்த இவருக்கு எம்.ஏ. கஜாவின் மாந்தோப்பு கிளியே படம் இவரை உச்சாணி கொம்பில் தூக்கி வைத்தது. இந்த படத்தில் காந்திமதி ஜோடியுடன் இவர் நடித்த கஞ்சன் வேடம் பட்டி தொட்டி எங்கும் ரசிகர்களை கவர்ந்து நம்பர் 1 நகைச்சுவை நடிகராக அடையாளம் காட்டியது. கோமியத்தை ரசமென கொழித்துவிட்டு சமாதானம் ஆவதும், கஞ்சன் ஒருவரிடம் போட்டிக்கு சென்று ஜெயித்த கதையை சொல்லுவதும், மின்விசிறியை போடாமலேயே உடம்பை ஆட்டி காற்று வாங்குவதும், சைக்கிள் காரனிடம் குளிகை வாங்கி சாப்பிட்டு பேதி போவதும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. பாலபிஷேகம் படத்தில் அரவானாக வித்தியாசமான நடிப்பை தந்தார். மேலும் ஒளிபரந்தது ஹிட்லர் உமாநாத், 6-60 பாலபிஷேகம், தாய் மீது சத்தியம், பொல்லாதவன், நான் போட்ட சவால், அக்கா, பத்திரகாளி, மேயர் மீனாட்சி, துணிவே துணை, 6 புஷ்பங்கள், ஆட்டுக்கார அலமேலு, அண்ணன் ஒரு கோவில், சிட்டுக்குருவி, மக்கள் குரல், மேள தாளங்கள், பஞ்சாமிர்தம், ருத்ரதாண்டவம், திரிபுர சுந்தரி, உனக்கும் வாழ்வு வரும் போன்ற ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். சிவாஜியுடன் சில படங்களில் நடித்துள்ள இவர் எம்.ஜி.ஆர். அரசியலுக்கு வந்ததால் அவருடைய படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் நான் ஆணையிட்டால் பாடலின் போது மட்டும் வீட்டு வேலையாட்களில் ஒருவராக தலை காட்டியுள்ளார். சிவாஜி இவரின் நடிப்பை பலமுறை பாராட்டியுள்ளார். எம்ஜிஆரும் பல படங்களுக்கு இவரை சிபாரிசு செய்துள்ளார். ஒரு நாளில் 19 மணி நேரம் கூட படப்பிடிப்பில் நடித்துள்ளார். திடீரென உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது எம்ஜிஆர் வெளிநாட்டில் இருந்து மருந்து தெரிவித்துக் கொடுத்தும் காப்பாற்ற முடியவில்லை. 1980 தனது 42 வயதில் புகழின் உச்சியில் இருக்கும் போதே காலமானார். இவருடைய மனைவி பெயர் முத்துலட்சுமி. உறவினரான இவரை மணந்து கொண்ட சுருளிராஜனுக்கு 3 மகன்கள், ஒருவர் துபாயிலும் இருவர் சென்னையிலும் உள்ளனர். இறப்பதற்கு சில நாள் முன் இவருக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்ட போது, அடியே மார்க்கெட்ட டல்லடிச்சவங்களுக்கு தான் இந்த விருது கொடுப்பாங்க, நான் வாங்க மாட்டேன்னு கிண்டல் அடித்தார் சுழிராஜன். அதே போல் விருது வழங்கப்பட்ட அன்று அவர் உயிரோடு இல்லை. அவருடைய மூத்த மகன் தான் எம்ஜிஆர் கைகளில் விருதை வாங்கினார். இறந்த சில நாள் கழித்து எம்ஜிஆர் ஒரு ஆளை அனுப்பி, யாரெல்லாம் உங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கு, எந்த கம்பெனி செக் எல்லாம் கிளைம் ஆகாமல் உள்ளது என்று லிஸ்ட் கேட்டாராம். அவரே போயிட்டார். கொடுக்க இஷ்டப்பட்டவர்கள் விருப்பம் இருந்தால் கொடுக்கட்டும் என்று எம்ஜிஆருக்கு நன்றி கூறினாராம் திருமதி முத்துலட்சுமி சுருளிராஜன். சுருளிராஜன் இறந்து 30 வருடத்திற்கு பின் வலம்புரி சோமநாதன் என்பவர் வந்து 1977 துணையிருப்பாள் மீனாட்சி படத்தில் இவர் நடித்ததற்கு கொடுக்க வேண்டிய பணம் சேரவில்லை என்று அறிந்து அதற்குண்டான பணத்தை தந்துவிட்டு போனாராம் அவர். அவர் இறந்தும் பொய் சொல்லி செக்கை திருப்பி வாங்கி சென்றவர்கள் மத்தியில் வலம்புரி சோமநாதனை நன்றியோடு நினைவு கூர்ந்தாராம் மனைவி முத்துலட்சுமி. நன்றி. விகடன் தீபாவளி மலர். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷ். வணக்கம் நேர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக பல்வேறு செய்தி குறிப்புகளை உங்களுக்கு தருவதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக என்னுடன் கலந்து சிறப்பிப்பவர் திருமதி வைஷ்ணவி புவிதரன் அவர்கள்.
விமானத்தில் பிறக்கும் குழந்தைக்கு எந்த நாட்டின் குடியுரிமை கிடைக்கும் தெரியுமா? விமான பயணத்தின் போது நடுவானில் குழந்தை பிறப்பது அரிதான நிகழ்வு. இப்படி பிறக்கும் குழந்தைக்கு எந்த நாட்டின் குடியுரிமை கிடைக்கும் என்பது பலருக்கு தெரியாது. அமெரிக்கா, கனடா போன்ற சில நாடுகள் தங்களது வான் எல்லைக்குள் குழந்தை பிறந்தால் குடியுரிமை வழங்குகின்றன. ஆனால் பெரும்பாலான நாடுகள் பெற்றோரின் குடியுரிமை அடிப்படையிலேயே குழந்தைக்கு குடியுரிமை வழங்குகின்றன. மேலும் விமானம் எந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டதோ அந்த நாட்டின் சட்டமும் சில சமயங்களில் பொருந்தும். 1961 சர்வதேச ஒப்பந்தத்தின் படி கடலுக்கு மேலே சர்வதேச வான் பிறப்பில் குழந்தை பிறந்தால் விமானத்தின் சொந்த நாட்டில் பிறந்ததாக கருதப்படும். நடுவானில் பிறந்த குழந்தைக்கு தாய் ஏர்வேஸ், ஏர் ஏசியன் போன்ற சில நிறுவனங்கள் மட்டும் அரிதாக சலுகை வழங்குகின்றன. குழந்தை பிறப்பை விமான கேப்டன் தகவலை அருகில் உள்ள வான் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்த பின் விமானம் தரையிறங்கும் நாட்டின் அதிகாரிகளிடம் பிறப்பு விவரங்கள் சமர்ப்பிக்கப்படும். நன்றி. உலக வரலாற்றில் முதல் பெண் பேராயர் நியமனம். இங்கிலாந்து திருச்சபையின் புதிய கெண்டர்பரி பேராயராக சரா முல்லேலி உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டு இந்த உயரிய பதவியை வகிக்கும் முதலாவது பெண் பேராயர் என்ற வரலாற்றை அவர் பதித்துள்ளார். 63 வயதான சரா முல்லேலி ஒரு புற்றுநோய் சிகிச்சை செவிலியராக பணியாற்றி பின்னர் மதகுருவாக மாறியவர். சுமார் 4 மாதங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட இவரது நியமனம் நீதிபதிகள் முன்னிலையில் நடைபெற்ற சட்டபூர்வமான தேர்தல் உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வின் மூலம் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. இங்கிலாந்து திருச்சபை 1994 பெண்களை மத குருமார்களாகவும் 2015 பெண் ஆயர்களாகவும் நியமிக்க அனுமதித்தது. கத்தோலிக்க திருச்சபை என்றும் பெண்களை மதகுருமார்களாக அனுமதிக்காத நிலையில் இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றமாக விமர்சகர்களால் கருதப்படுகின்றது. நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறேன். நான் வைஷ்ணவி புவிதரன். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இந்த வாரத்துக்கான சிறப்பு கவிதை முதல் நாள் பாடசாலை அனுபவம் என்ற வகையிலே பள்ளிக்கூட முதல் நாள் பற்றிய கவிதையோடு நிகழ்ச்சியிலே வான் அலைகளின் ஊடாக உங்களை வந்து சந்திப்பவர் சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு ஜோகராஷ்யா நாகலிங்கம் அவர்கள்.
பள்ளி செல்லும் பிள்ளைக்கு பள்ளி செல்லும் நாளிது பார்த்து போ செல்லமே, அள்ளிக்கொண்டு வந்துடு அறிவு என்னும் செல்வமே. புத்தம் புதியதாய் அங்கு சாத்திரங்கள் அறிந்துகொள், சித்தம் கொண்டு வாழ்வில் சரித்திரங்கள் படைத்து நில். கல்விதரும் சாலையை கோவில் என்று எண்ணு, சொல்லித்தரும் குருவினை நித்தம் கனம் பண்ணு. அன்னை தந்தை அனைக்கும் அன்பை அறிந்து கொண்டுடு, உன்னை தேடி அகிலம் உணர்ந்து உழைத்து வென்றுடு. நல்ல பிள்ளை என்று நாளும் பெயரை எடுத்திடு, உள்ளம் தனிலே என்றும் உயர்வுதனை வளர்த்திடு. நாடும் இலக்கு அனைத்தும் நன்கு அமையக் கண்டிடு, ஓடும் திசைகள் எங்கிலும் வெற்றி மாலை பூண்டுடு. தேடும் மலர்கள் யாவும் உந்தன் வசமாய் பூத்திடும், பாடும் இசைகள் என்றும் பக்கம் இசைந்து கேட்டிடும். கொஞ்சம் உறவு மனங்களை குளிரச் செய்வாய் சென்று, நெஞ்சில் நித்தம் நிறைந்து நீயும் படி பாறை ஒன்று. அண்ணா அக்கா கைகளை பற்றி நீயும் செல்வாய், கண்ணாய் காக்கும் அவரை நாளும் துணையாய்க் கொள்வாய். இந்த நாள் தனியிலே நீயும் கல்வி தீபம் ஏற்று, என்னாலும் உன் நாளே என்னும் உறவின் பாட்டு கேட்டு. புத்தம் புது கலைகள் பூமி எங்கும் உண்டு, நித்தம் நித்தம் அறிவாய் நீயும் அவற்றை மொண்டு. ஆடல் பாடலூடே அறிதல் நடக்க வேண்டும், தேடிக்கொள்ளல் தானே திறனை வளர்க்கும் யாண்டும். வேலு வண்ணம் காட்டும் வானவில்லை போலே, நாளும் பொழுதும் அழகு உந்தன் வாழ்வின் மேலே. கற்றினியும் அறியும் கல்வி வெல்ல வேண்டும், கற்றினியும் அறியும் கல்வி வெல்ல வேண்டும். பெற்ற அன்னை தந்தை பெருமை கொள்ள வேண்டும், பெற்ற அன்னை தந்தை பெருமை கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
மெல்லிசை இப்பொழுது காஞ்சிபுரம் ஸ்ரீமதி வாணி அவர்கள் பாடுவார்கள்.
வெரி குட்.